நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஜியா பேசுகிறேன். பாரி வள்ளலை தொடர்ந்து நம்ம இப்போ வேகன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சாமிர்தம் சாப்பிட்டவர்களுக்கு பழனி மலை நினைவுக்கு வராமலே போகாது. பழனி மலை மேலே முருகன் கோயில் கொண்டிருக்கிறான். இப்போது பழனி என்ற பெயர் மலைக்கு அந்த அடிவாரத்தில் உள்ள ஊருக்கும் சேர்ந்து வழங்குகிறது. பழைய காலத்தில் மலைக்கு பொதினி அப்படின்னு பெயர், ஊருக்கு அவினன்குடி அப்படின்னு பெயர். பொதினிங்கிறதே பிற்காலத்தில் பழனின்னு மாறிடுச்சு. ஆவியர் குலம் என்பது ஒரு குறுநில மன்னர் குடிக்கு பெயர். அவர்கள் அரசாண்ட இடம், அதனால ஆவினன்குடி என்று அந்த ஊருக்கு பெயர் வந்துச்சு. ஆவி வையாவி அப்படின்னு ஒரு வகையிலும் ஆவியர் குல மன்னர்களை சொல்றதுண்டு. அதனால வையாவிபுரி அப்படின்னு சொன்னாங்க. அதுவே நாளடைவுல வையாபுரி என்று மாறிடுச்சு. அந்த ஆவியர் குலத்துல வந்தவன் தான் வேகன். இப்போ இவனை பத்தி தான் இங்க விரிவா பார்க்க போறோம். இவர் குறுநில மன்னர். பாரியை போலவே அவனும் ஒரு வேல். அவனை வையாவி கோபெரும் பேகன் என்று சொல்வார்கள். வையாவி ஊர்ல உள்ள அரசனாகிய பெரிய பேகன் என்பது பொருள். பேகன் சிறந்த கொடையாளி, புலவர்களுக்கு வாரி வாரி வழங்கும் வள்ளல். யானை வாசித்து பாடும் பாணர்கள் வருவார்கள். அவன் அரண்மனையில் பல நாள் தங்குவார்கள். அவர்களுக்கு இசை இன்பத்தை நுகர்ந்து கழிப்பான். அவர்களை பாட வைத்து ஆட வைத்து மகிழ்வான் பேகன். பிறகு பல வகை பரிசில்களையும் அளிப்பான். பொன்னாளாகிய தாமரை பூவை அவர்களுக்கு அணியும்படியாக தருவான். அந்த காலத்துல எல்லாம் பாணர்களுக்கு பொற்தாமரை அளிப்பதுதான் வழக்கம். பாணர்களுடைய மனைவிமார்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள். அவர்களுடைய ஆடல் பாடல்களையும் கண்டு மகிழ்வான். அவர்களுக்கு பல வகை அணிகலன்களையும் பரிசளிப்பான். சில சமயங்களில் பாணர்களுக்கும் புலவர்களுக்கும் தேரை அளிப்பதுண்டு. சங்க கால புலவர்களில் தலைமையும் புகழும் பெற்றவர் கபிலர். அவர் பல முறை பேகனிடம் வந்து சில நாள் தங்கி சென்றார். கபிலர் பரணர் என்று சேர்த்து சொல்வார்கள். கபிலரை போலவே பரணரும் பெருமதிப்பை உடையவர். அவரும் பேகனிடம் வந்தார். வேறு புலவர்களும் அவனை நாடி வந்தார்கள். அலாவலாவினார்கள், பாடினார்கள், மகிழ்ந்தார்கள். தமிழ் புலவனிடம் மிகவும் மதிப்பு வைத்து பழகினான் பேகன். பொதினி மலையின் மேல் இருந்து திருக்கோயிலில் முருகன் எழுந்தருளியிருந்தான். மலையை சுற்றி வாழ்ந்த குறவர்கள் இடைவிடாமல் அப்பெருமானை தொழுது வழிபட்டார்கள். மழை பெய்யாவிட்டால் அவனுக்கு பூசை போடுவார்கள். மழை மிகுதியாக பெய்தாலும் மழை நிற்க வேண்டும் என்று கும்பிட்டு வழிபடுவார்கள். குறிஞ்சி நில கடவுளாகிய முருகனிடம் அந்நில மக்களாகிய அவர்களுக்கு கொஞ்சம் தளராத நம்பிக்கையே இருந்துச்சு. வேகன் அவர்களுடைய நல்வாழ்க்கையை கண்டு களித்தான். அவர்களுக்கு உதவிகளையும் செஞ்சான். அவனுக்கு மலையின் மேல் உள்ள முருக பெருமானை அடிக்கடி வழிபட்டு வந்தான். ஆவியர் குலத்துக்கு பொதினி மலை முருகனை வழிபடும் கடவுளாக விளங்கினான். ஒரு நாள் பேகன் வெளியிலே காலார உலாவி வர புறப்பட்டான். அவனுடன் இரண்டு மெய் காவலர்களும் சென்றார்கள். அது கார்காலம். மேகம் வான் முழுதும் கப்பி கொண்டிருந்தது. குளிர்காற்று மெல்ல மெல்ல வீசியது. நெடுந்தூரம் சென்றவன் மீண்டும் தன் இருப்பிடத்தை நாடி வந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கே ஓர் அழகிய காட்சியை கண்டான். மரங்கள் அடர்ந்த ஓரிடத்தில் ஓர் அழகிய ஆண்மயில் தன் தோகையை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. அவன் அங்கே சற்று நின்றான். மயில் தன் இயல்புப்படி சர் சர் என ஒலி உண்டாகும்படி தோகையை அசைத்தது. அப்போது குளிர்ந்த காற்று ஒன்று வீசியது. அவன் ஆடல் மகளிருக்கு பல பரிசு தரும் வழக்கமுடையவன். இப்போது ஆடுகின்ற இந்த மயில் ஆடல் மகளிரை போலத்தான் ஒய்யாரமாக ஆடியது. ஆனால் சரசர என்று ஒலி வருவானேன், எதற்கு இது? அது குளிரா நடுங்குவதால் தான் அந்த ஒலி எழுப்புகிறதென்று அவனுக்கு தோன்றியது. உடனே அவன் உள்ளத்தில் இரக்க உணர்ச்சி இப்பொழுது ஊற்றெடுத்தது. பாவம், இதற்கு வாயிருந்தால் தனக்கு குளிர்கிறதென்பதை எடுத்து சொல்லும். இந்த ஒலியினால் புலப்பட போலும். என்ன அழகான மயில் இது, நடுங்க நாம் பார்த்திருக்கலாமா என்று சிந்தனை செய்தான் பேகன். அவன் முருக பக்தன் அல்லவா? மயில் முருகனுடைய வாகனம் அல்லவா? அதனால் அது குளிரால் நடுங்கும்படி விடலாமா? மெல்லிய பறவை, சிறப்பை பெற்றது, அதற்கு இறங்காமல் இருக்கலாமா? அவன் மனம் இப்பொழுது துடிதுடித்தது. எப்படியாவது அதன் துயரத்தை போக்க வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. சட்டென்று தம்மேல் உள்ள விலை உயர்ந்த போர்வையை எடுத்தான் பேகன். மயிலின் அருகே சென்று அதற்கு போர்த்து விட்டான். அருகில் இருந்தவர்கள் என்ன இது என்றார்கள். பாவம், குளிரால் நடுங்க அதற்கு இதை போர்த்தினால் நல்லதென்று தோன்றிற்று என்றும் கூறினான். அவர்களுக்கு வியப்பு தாங்கவில்லை. பேகன் செய்தது பேதமையை செயல் என்று அவர்கள் எண்ணவில்லை. பிற உயிர்களிடம் துன்பத்தை கண்டு தாங்காத அவனுடைய உள்ளத்தின் உயர்வையே அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். அவனுடைய வல்லமையை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். புலவர்களுக்கு பொன்னும் பொருளும் வாரி வழங்குவதை கண்டு வியந்திருக்கிறார்கள். பாணர்களுக்கும் பரிசில்களை தருவதை கண்ணார கண்டு கழித்திருக்கிறார்கள். கூத்தர்களுக்கும் விருந்தும் விரும்பும் பொருளும் வழங்குவதை பார்த்து இரும்போது அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது அந்த வள்ளல் செய்த செயலை வல்லமையின் செயலை என்னதான் சொல்வது? ஆடு மயிலுக்கு பரிசு வழங்கியதாக சொல்வதா, இல்லை உயிர் கருணை என்று சொல்வதா? மயில் போர்வையை போர்க்குமா என்று அவன் யோசிக்கவே இல்லை. அது விலை உயர்ந்த மேலாடை ஆயிற்றே என்று தயங்கி நிற்கவும் இல்லை. ஒரு பறவை, தன் நாட்டில் வாழும் பறவை, துன்புறுவதாகவே எண்ணினான். அந்த கணத்திலேயே அவன் மனம் உருகியது. ஒன்றையும் எண்ணாமல், காத்திருக்காமல் மேலே உள்ள அவன் போர்வையை எடுத்து போர்த்திவிட்டான். மயில் பறந்து போய்விட்டது. காவலர் பேகன் அளித்த போர்வையை எடுத்து கொண்டனர். உலகுக்கு அறிவிக்க காவலர்களுக்கு ஒரு அதிசய செய்தி இப்பொழுது கிடைத்துவிட்டது. பேகனுடைய உள்ளத்தில் மென்மையை எடுத்து காட்டும் ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் காணும் வாய்ப்பல்லவா இது? இதைதான் அவர்கள் பெற்றார்கள். பேகன் அரண்மனையை அடைந்தான். அவனுடன் சென்றிருந்த காவலர்கள் அவன் மயிலுக்கு போர்வையை அளித்த அதிசயத்தை யாரிடமும் சொல்லி சொல்லி வியந்தார்கள். புலவர்களிடம் புகழ்ந்தார்கள். இப்பொழுது புலவர்களுக்கு புதிதாய் ஒரு செய்தி கிட்டுவிட்டது. இப்பொழுது அவர்கள் சும்மாக இருப்பார்களா? தம்முடைய பாவினால் பேகன் புகழை முழங்கினார்கள். வர்ணர் அந்த அரிய செயலை பாராட்டினார். மயில் மேலாடையை உடையாக உடுக்குமா, இல்லை மேலே போர்வையாகத்தான் போர்த்து கொள்ளுமா? இது பேகனுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் அந்த சமயத்தில் அவன் கருணை உள்ளம் உருகியது. தன் போர்வையை மயிலுக்கு அளித்து விட்டான் என்று பாடினார்கள். இன்னாருக்கு இன்னது கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணி கொண்டிருக்காமல், கிடைத்ததை நினைத்த போதே, மனதிற்கு சரி என்று படும்போதே கொடுப்பதை மட்டும்தான் கொடை, மடம் என்று சொல்வார்கள். மடம் என்பதற்கு அறியாமை என்று ஒரு பொருள் இருக்கிறது. இது சரியா தவறா அப்படின்னு ஆராயிற அறிவுக்கு இடம் கொடுக்காமல், உள்ளத்துல கொடுக்க தோன்றிய போதே கொடை மடம் உடையவர்கள் கொடுத்து விடுவார்கள். பேகன் மயிலின் இயல்பை அப்போது சிந்தித்து பார்க்கவில்லை, போர்வையை வழங்கிவிட்டான். இந்த கொடை மடத்தை வரணர் பாடினார். தண்ணீரே இல்லாமல் போன குளத்திலும் மழை பெய்கிறது, அகன்ற வயலிலும் பொழிகிறது, சிறிது பயன்படாத உப்பு நிலத்திலும் பெய்கிறது. இங்கேதான் பெய்ய வேண்டும், இங்கே பெய்யக்கூடாது என்று அது யோசிப்பதே இல்லை. மதம் பொருந்திய யானையையும் வீர கண்டையை அணிந்த காளையையும் உடைய பேகன் அந்த மாரியை போன்றவன். வரம்பு இல்லாமல், ஆராய்ச்சி இல்லாமல் கொடையை பொழிகிற மழை அவன். இப்படி கொடைமடம் உடையவனாக இருக்கிறான் என்பதனால் வீர செயலிலும் அறியாமை உடையவன் என்று எண்ணக்கூடாது. படையை கொண்டு போரிடும் திறத்திலும் நன்றாக சூழ்ந்த இடத்திற்கு காலத்துக்கு தன் வலிமையை மாற்றான் வலிமைக்கு ஏற்றபடி செயலை வகுப்பதில் வல்லவன். கொடைமடம் படுவானே அல்லாமல் படைமடம் படமாட்டான் என்று அந்த பெரும் புலவர் பாடினார். அவன் கொடையை புகழ்ந்ததோடு நில்லாமல் வீரத்தையும் எடுத்து காட்டினார். அது முதல் தமிழ் மக்கள் பேகனை மயிலுக்கு போர்வை வழங்கிய வள்ளல் என்று பாராட்ட தொடங்கினார்கள். இந்த மாதிரி புகழ்பெற்ற பேகனுக்கு கண்ணகி அப்படின்ற மனைவி இருந்தார். ஆடல் கலையில வல்ல ஒரு விரலியின் ஆட்டத்திலும் பாடலிலும் அவன் ஈடுபட்டான். அதனால் மற்ற காரியங்களை கூட மறந்திருந்தான். அந்த விரலியும் சில காலம் ஆவினன்குடியில் தங்கியிருந்தார். இது சம்பந்தமாக கண்ணகிக்கு தன் கணவன் மேல் ஐயம் உண்டாயிற்று. அதனால் சிறிது கோபமும் எழுந்தது. அதை ஊடல் என்பார்கள். எப்படியோ அந்த சிறிய ஊடல் பெரியதாக வளர்ந்துவிட்டது. பேகன் தன் மனைவியை ஒரு மாளிகைக்கு அனுப்பி அங்கேயே இருக்கும்படி சொல்லிவிட்டான். அவன் உணவு உடை முதலியவற்றை பெற ஏற்பாடுகள் செய்தான். ஆனால் அவளை போய் பார்க்கவில்லை. இந்த செய்தி முதலில் யாருக்கு தெரியாது, பிறகு மெல்ல மெல்ல பேகனுடைய உறவினருக்கு தெரிந்தது. கண்ணகி தன் கணவனுடைய சினத்துக்கு ஆளாகி தவித்தாள். அவளுக்கு பேகனுடைய அன்பு இனி கிடைக்குமோ என்ற ஏக்கம் வந்துவிட்டது. வாழ்க்கையை குலைந்து விட்டதாக எண்ணி மருகினாள். பேகனிடம் கூறி அவன் சினத்தை மாற்ற வேண்டும் என்று அவனுடன் பழகுகிறவர்கள் யாவரும் நினைத்தார்கள். ஆனால் அவனுக்கு நல்லுரை கூறும் துணிவு யாருக்கும் உண்டாகவில்லை. பேகனுடன் நெருங்கி பழகும் புலவர்களை கொண்டு தான் இந்த காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்று சில அன்பர்கள் எண்ணினார்கள். ஒரு சமயம் பரணர் வந்தார். அவருடன் கபிலரும் வேறு சில புலவர்களும் வந்தார்கள். வரணரை நன்கு அறிந்திருந்தவரும் பேகனுடைய நண்பருமாகிய ஒருவர் அப்புலவரை தனியே சந்தித்து நிகழ்ந்ததை சொன்னார். எப்படியாவது கண்ணகியை மீண்டும் பேகனோடு வாழும்படி வகை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். வரணர் அதை பற்றி மேலும் விசாரித்து தெரிந்து கொண்டார். தாம் ஒருவராக நின்று பேகன் மனதை மாற்றுவதை விட கபிலர் முதலிய மற்ற புலவர்களையும் துணையாக கொண்டு அவனை இறங்க வைக்கலாம் என்று எண்ணினார்கள். அந்த புலவர்களிடம் தம் கருத்தை சொன்னார். இன்னது செய்வதென்று அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு திட்டம் வகுத்து கொண்டார்கள். ஒரு நாள் காலை கபிலர் தனியே சென்று பேகனை கண்டார். இருவரும் பேசி கொண்டிருந்தார்கள். நேற்று ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அது முதல் என் உள்ளம் அங்கேயே இருக்கிறது என்றார் புலவர். என்ன அது அப்படின்னு கேட்டான் வள்ளல். நானும் என்னை சேர்ந்தவர்களும் உன்னையும் உன் மனைவியையும் பாராட்டும் பாடல்களை ஓரிடத்தில் பாடிக்கொண்டிருந்தோம். அப்போது யாரோ விம்மி விம்மி ஆளும் குரல் கேட்டது. அழுகையா? யார் அழுதார்கள்? அதுதான் தெரியவில்லை. அழுதவள் ஒரு பெண். அவள் சில வார்த்தைகளை சொல்லி புலம்பினாள். அந்த குரல்தான் எத்தனை மென்மையாக இருந்தது. உள்ளாங்குழல் அழுவதாக இருந்தால் அப்படித்தான் இருக்கும். அது போல இருந்தது. அவள் யாரோ, அவளுக்கு என்ன துயரமோ தெரியவில்லை. உன் பேரை சொன்னபோது அவள் அழ காரணம் என்ன? எனக்கு அதை நினைக்க நினைக்க மனம் உருகுகிறது என்று நிறுத்தினார் இப்பொழுது புலவர். பேகன் ஒன்றும் பேசவில்லை. கபிலர் இன்னாரை குறிப்பிட்டு சொல்கிறார் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். புலவர் தம் கருத்தை ஒரு பாட்டாகவே பாடிவிட்டார். பேகன் சிந்தனையுடன் ஆழ்ந்தான். சரி, நான் போய் வருகிறேன் என்று சொல்லி அவர் விடை பெற்று கொண்டார். சிறிது நேரம் சென்றதும் பரணர் வந்தார். இன்னும் ஒரு புதிய பாடல் பாடி வந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். பேகன் சிறிதே தெளிவு பெற்று வாருங்கள் வாருங்கள் என்றான். அவர் அமர்ந்தார். அந்த பாடலை ஒரு பாணன் பாடியதாக பாடியிருக்கிறேன் என்றார். எங்கே சொல்லுங்கள், கேட்கலாம். பாட்டை அவர் சொன்னார். அதுவும் கண்ணகியின் துயரத்தை சொல்வதாகவே இருந்தது. நீ இறங்காமல் இருப்பது கொடுமை. நாங்கள் யாழை சரிபடுத்தி கொண்டு செவ்வழி பண்ணிலே உன் காட்டின் பெருமையை பாடினோம். அப்போது நெய்தர் பூ போல கண்ணிலிருந்து நீரை வார விட்டு கொண்டு ஒரு தீ எங்கள் எதிரே வந்தாள். நாங்கள் அப்பெருமாட்டியை வணங்கி எங்கள் பெருமானுக்கு உறவினாளோ என்று கேட்டோம். அவள் தம் மெல்லிய விரலால் கண்ணிமைகளை துடைத்து கொண்டாள். நான் அவனுடைய உறவினள் அல்ல. அவனுக்கு என்னை போல வேறு ஒருத்தி உறவினாளாகிவிட்டாள் என்று சொல்லிக் கொள்கிறாள் என்று சொன்னான். இவ்வாறு அந்த பாடல் கூறியது. அதை கேட்டு பேகன் தலையை தாழ்த்தி கொண்டான். மறுபடியும் ஒரு பாட்டை பரணர் கூறினார். அதுவும் பாணன் பாடுவதாகவே இருந்தது. மயில் நடுங்குமென்று உள்ளம் இறங்கி மேலாடையை உதவிய பேகனே, நாங்கள் இப்போது உன்னை அணுகியதற்கு காரணத்தை கேள். எங்களுக்கு பசி இல்லை, தாங்க வேண்டிய குடும்ப பாரமும் இல்லை. இங்கே வந்து இசை பாடி பெற விரும்பிய பரிசில் ஒன்று உண்டு. அந்த பரிசிலை நீ அருள வேண்டும். நீ இப்போதே உன் தேரில் ஏறி வருத்தத்தோடு உறையும் அப்பெருமாட்டியின் துன்பத்தை களைய வேண்டும் என்று பாடினார். பேகன் காதில் அதுவும் விழுந்தது. அவன் முகம் நிமிர்ந்து பார்க்கவில்லை. சிறிது நேரம் பேசாமல் அமர்ந்திருந்து பரணர் நான் போய் வருகிறேன் என்று விடை பெற்று கொண்டார். அன்று பிற்பகலிலும் பேகனை வேறு புலவர்கள் அணுகினார்கள். அரசில் கிழார் சென்றார். அவரும் பாணன் கூற்றாகவே பாடினார். நீ நல்ல நாட்டை பாடிய பாணனாகிய என்பால் அன்பு வைத்து பரிசில் தர வேண்டும் என்று நீ எண்ணினாயானால் இந்த பரிசில் தர வேண்டும். உன்னை பிரிந்து வாடும் அறிவை மீண்டும் தன் கூந்தலை வாரி பின்னி பூவை சூட்டி கொள்ளும்படி நீ இப்போதே தேரில் குதிரையை பூட்ட வேண்டும் என்று கவி பாடினார். அவர் போன பிறகு பெருங்குன்றூர் கிழார் வந்தார். அவரும் அதே போக்கில் பாடினார். பெரும்புலவர் சொல்வதை கேட்டும் மனம் இறங்காமலா இருப்பானான் பேகன்? அவன்தான் செய்த செயலுக்காக மிகவும் வருந்தினான். அன்றே தன் மனைவியை தானே சென்று அழைத்து வந்தான். மறுநாள் புலவர்கள் நால்வரையும் அரண்மனைக்கு வர செய்தான். தன் மனைவியை உடன் வைத்து கொண்டு அந்த நால்வரையும் வரவேற்று உபசரித்தான், நன்கு உபசரித்தான். அப்போது கண்ணகி அவர்கள் காலில் விழுந்து வணங்கினார். இப்பொழுது அவள் கண்களில் நீர் வழிந்தது. நன்றி அறிவினாலும் மகிழ்ச்சியினாலும் வந்த கண்ணீர் தான் அது. அவளுடைய நன்றியை வார்த்தைகளில் எப்படி சொல்வதென்றே அவளுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு மறுவாழ்க்கை அளித்தவர்களுக்கு காலம் உள்ளவரை நன்றியுடன் இருப்பவளாக அவள் நன்றியை தெரிவித்தாள். நேயர்களே, பாரியை தொடர்ந்து பேகனுடைய வாழ்க்கை கதையை சுருக்கமாக பார்த்தோம். இதை தொடர்ந்து வரப்போகிற எபிசோடில் அதிகமான் பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி.